ஏறக்குறைய 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ மாலையில் கூடி இருக்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஸ்லாக்கியம். இந்த அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த 2 சாமியல் பாடத்தை தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறாரு. சில பேர் புதுசா இருக்கீங்க, சில பேர் முதல்ல நம்ம படித்தது ஒருவேளை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து நம்ம சத்தியங்களை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை, ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம வளராது இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா கேட்குறோம், ஊக்கத்தோடு கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபுல்லு நம்முடைய பக்திமான் வெளியே வந்துடுறார். ஆனால் மண்டே டியூஸ்டே அவர் எங்கே போனாருன்னு தெரியறதில்ல. சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பக்தியாக இருக்கிறது. ஏன்னா அந்த சத்தியம் பாதிப்பு அப்படி. சத்தியம் ஓங்கி நிற்கும் போது நம்மளுடைய எஞ்சி இருக்கிற பாவமோ நம்முடைய பழைய மனுஷனோ நம்ம கால் அடியில் தான் இருப்போம். சத்தியத்தின் பாதிப்பு எந்த அளவுக்கு நம்ம மனசில் நம்ம மனதில் இருக்கோ அந்தளவுக்கு அந்த எஞ்சி இருக்கிற பாவம் தலை தூக்காது. அதுதான் சத்தியத்தின் சாதனத்தின் மகத்துவமே. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்களா இருந்தால் இப்படித்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை உச்சக்கட்ட பக்திமானாக இருப்போம். மண்டே டியூஸ்டே எல்லாம் அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தான் சைக்கிள் போவோம். அது ஒரு நிலைத்திருந்து வளர்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக வர முடியாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரிய எனர்ஜி வேணும். நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தில் வெற்றிகரமாக நாம் வாழ வேணும்னா ஒரு சத்திய பாம் எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற மாதிரி சத்தியம்தான் அந்த நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தின் மேலே வீசுகிற குண்டுகள் மாதிரி அதை வீசி வீசி அதை அடக்கி வச்சுருக்கணும்னா சத்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம வாழணும். அது வெறும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு போனால் முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுதின ஆவிக்குரிய இன்டேக் தேவை. எந்த அளவுக்கு சத்திய அறிவில் சத்திய வெளிச்சத்தில் நம்ம தொடர்ந்து நம்மளை காத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ முடியும். அதை தான் நம்ம வார மீட்டிங்ஸில் செய்ய பார்க்குறோம் இல்லைங்களா. வார மீட்டிங்ஸில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி போயிடக்கூடாது. வாரத்தில் நீங்கள் ஏதாவது சத்தியத்தை யோசித்து தயார் பண்ணி அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்து வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று நீங்கள் செய்யலாம். இப்போ 1 சாமியல் நம்ம படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது. ஒருவேளை அந்த 1 சாமியலில் நீங்கள் ஒரு வாட்டி வாசித்து ஒரு அதிகாரம் வாசித்து நம்ம எடுத்த பிரசங்கத்தை மீண்டுமாக கேட்டிங்கன்னா, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ஏர்ஃபோனை வாங்கிக்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, வேலைக்கு போகும்போது, இல்லை வீட்டில் உட்காரும்போது உங்கள் ஃபோனில் போட்டுக்கிட்டு தாராளமாக கேட்கலாம். ஒரு மணி நேரம் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் கேட்டுட்டு அதை குறித்த ஒரு மெசேஜ் கேட்டோன்னா எவ்வளோ தெளிவாக 1 சாமியல் உங்கள் மனசில் நிற்கும் இல்லைங்களா. ஏன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுக்கும்போது தொடர்ச்சி கூட நம்ம கஷ்டப்படுவோம். அது செய்கிறது ரொம்ப நல்லது. தரோவா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி ஒரு சுருக்கமாக அதை பார்த்ததை நம்ம வேகமாக பார்ப்போம். நம்ம முழு பழையற்பாடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரணுன்ற நோக்கத்தில் பார்த்துட்டு வந்தோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்தோம். இந்த சபா ஆரம்ப காலகட்டத்தில் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து யாத்திராகமும் பார்த்தோம். பாதி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசுவா புத்தகத்தை முழுசாக பார்த்து ஜட்ஜஸை பார்த்துருக்குறோம். ரூத், அதுக்கப்புறம் 1 சாமியல் 31 அதிகாரத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். முடித்து 2 சாமியல் 3 அதிகாரத்தை நம்ம பார்த்து முடித்தோம். கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து யோசுவா மூலமாக கானான் தேசத்தில் அமைத்தார். அமைத்த பிறகும் அந்த ஜனங்களுக்கு பார்த்தோன்னா ஒரே குழப்பம், ஒரே பாவம், ஒரே அந்த பாவம் செய்கிறது, அதுக்கப்புறம் ஆண்டன் தண்டனை அனுப்புறது, அவங்க மனம் திரும்புறது, இதே சைக்கிள் போயிட்டே இருந்துச்சு நியாயாதிபதிகளில். அதுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு பக்தி உள்ள தலைவர்கள் அவங்களுக்கு தேவைன்ற உணர்த்துதல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பதிலாகத்தான் 1 சாமியல் வருது. ஜட்ஜஸ், ஜாஷுவா, ஜட்ஜஸ்க்கு அப்புறம் 1 சாமியல். ஒரு 12 கோத்திரங்களாக ஒரு குழப்பமா இருந்த ஒரு மக்கள் வந்து ஒரே ஒன்றிணைக்கப்பட்ட தேசமாக, ஒரு ராஜாவின் கீழே ஒரு தேசமாக அவங்க மாறுறது வந்து 1 சாமியலில் தான். முதல் சாமியல் அதை ஆரம்பிக்கிறாரு. முதல் 3 கதாபாத்திரங்கள் இந்த 1 சாமியல் 2 சாமியலில் ரொம்ப முக்கியம். முதல் தீர்க்கதரிசி சாமியல் தான். அவர் தான் அந்த தேசத்தை ஓரளவுக்கு ஆண்டவருக்குள்ள நடத்துறாரு. அதுக்கப்புறம் சவுல் ராஜா வராரு. அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜா வராரு. இவங்க 3 பேருடைய மெயின் கேரக்டர்ஸ் இந்த சாமியலில். இந்த ஆரம்ப பகுதி ஒன்று சாமியலில் பார்த்தீங்கன்னா சாமியலுடைய கதை வருது. சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறினாருன்னு. ரெண்டாவது பாகத்தில் சவுலுடைய கதை வருது. அந்த சவுலுடைய கதையில் அவர் சவுலுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு பின்னி பிணைஞ்ச மாதிரி தாவீதுடைய கதை ஆரம்பிக்குது. அவர் சிறு வயதுலேருந்தே ஒரு மெய்ப்பனாக ஆண்டவர் எப்படி அவரை தயார் செஞ்சுக்கிட்டு வராருன்னு. தாவீதுடைய கதை பார்த்தோன்னா தொடர்ந்து அவர் ஆண்டவர்னால் தயார் செய்யப்பட்டு ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். இப்போ ரெண்டு சாமியல் நம்ம வந்திருக்கிறோம். சவுல் மரித்து போய் தாவீது வந்து வெறும் யூதா தேசத்து கோத்திரத்தை ஒண்டி ஆளுகிற ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த கதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சாமியல் வந்து தாவீது வந்து யூதாக்கு ராஜா ஆயிட்டார் ஏற்கனவே. இப்போ முழு இஸ்ரவேலுக்கும் அந்த 12 கோத்திரங்களுக்கும் ஒரு பெரிய ராஜா வழங்கி உச்ச கட்டத்தில் ஆவிக்குரிய வெற்றிகள், இராணுவ வெற்றிகள், எல்லா சத்துருக்கள் மேலே வெற்றி அடைந்து உச்ச கட்டத்தில் 11 அதிகாரத்துக்கு போயிடுவார். தன்னை சுற்றி எல்லா சத்துருக்களையும் வீழ்த்து மகத்தான ராஜாவாக வந்துடுவார். அதோடு கதை முடிஞ்சிருந்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் 12 அதிகாரத்தில் ஒரு பெரிய தப்பு நடந்துடும். அவர் ஒரு பாவத்தை செய்கிறார் ஆண்டவருக்கு விரோதமாக. அங்கேருந்து பார்த்தோன்னா அவர் விழுந்து 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 குடும்பம் நாசமாகி அவருக்கு வருகிற தண்டனைகள் வேதனைகளை பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது பாடமாக வேதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டு சாமியல் நம்ம வந்திருக்கிறோம். சவுலுடைய மரணம் ஏற்பட்டுருச்சு. தாவீது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தன்னை இவ்வளோ கொடுமையாக விரட்டிக்கிட்டு இருந்த சவுலுடைய மரணத்தை ஒரு துக்கத்தோடு சந்திக்கிறார் இல்லைங்களா. ஒரு 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 கவிதை ஒரு போயம் வேற எழுதுறார். ரெண்டு சாமியில் 1 அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பல் பாட்டை எழுதுறார். எந்த மனுஷன் தன்னை விரட்டி தன்னை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அவர் இறந்த பிறகு அவருக்காக புலம்புற தாவீதை பார்க்குறோம். அவருடைய அழகான குணத்தை நம்ம பார்க்குறோம். சத்ருடைய மரணத்தையும் துக்கத்தோடு பார்க்குற ஒரு தாவீது. அது முடிச்சு 2 பார்த்தீங்கன்னா யூதா மக்கள் வந்து தாவீதை அரசனாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அவர் கிங் ஆகிறார். முதல் தாவீதுடைய அரசாங்கம் ஒரு ஒரு இனாகரேஷன் நடக்குது, ஒரு திறப்பு விழா நடக்குது. தாவீதுடைய ராஜ்ய திறப்பு விழா அங்கே நடக்குது. அங்கே அது நடக்க இதுக்கு நேர் விரோதமாக சவுலுக்கு அடியில் இருந்த சவுல் இறந்து போனார் அப்னர் என்றவன் தாவீதுக்கு விரோதமாக சவுலுடைய மகன் இஷ்போஷத் அவன் ஒன்றுத்துக்கும் இல்லாதவன் அவனை பிடிச்சி ராஜா வாக்கிடுறார். அவனுக்கு இராணுவ திறமெல்லாம் இல்லை, ஒரு ராஜா இருக்க திறமை இல்லை. ஆனால் சவுலுடைய பேரில் டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ்ன்னு இல்லைங்களா, அவங்க புள்ள வரணும், இப்போல்லாம் தமிழ்நாட்டிலலாம் நடக்கிற மாதிரி அவங்க புள்ள ஏற்படுத்திடணும் அப்படின்னு இஷ்போஷத்தை ஏற்படுத்திடுறாரு. அதுக்கு பின்னாடி அப்னர் நிற்கிறார். இப்போ அந்த 2 தொடர்ந்து பார்த்தோன்னா தாவீதுடைய ராஜ்யம் யூதா இஷ்போஷத் வந்து மற்ற 11 கோத்திரங்களை ஆண்டு வருகும் போது ஒரு ஒரு போராட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்னர் வந்து தேவையில்லாமல் வந்து ஜோயப் வந்து தாவீதுடைய ஆர்மி கமாண்டர் அவர்கிட்ட தேவையில்லாத ஒரு வம்பு கிழித்து ஒரு உள்ளூர் போர் நடக்கிறத பார்க்குறோம். அநேக பேர் அந்த இடத்துல கொல்லப்படுறத பார்க்குறோம். 3 வந்து ஒரு ஒரு சூழ்ச்சி. அப்னருக்கு கோவம் வந்துருச்சு இஷ்போஷத் மேலே. ஏன்னா சவுலுடைய ஒரு வெப்பாட்டிக்கிட்ட ஒரு தவறான உறவு அவர் வச்சதுனால அப்னர் இஷ்போஷத் கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு அப்னருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னுமே நான் தான் உன்னை ஒன்றும் இல்லாதவன், உன்னை போய் ராஜா பண்ணேன்னா எனக்கு விரோதமாகவே கேள்வி கேட்குறியா, நான் தாவீதை ராஜாவாக பண்ணலன்னா பாரு அப்படின்னு சொல்லி தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. நான் உன்னை ராஜாவாக பண்ணுவேன் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக நான் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாம் அந்த டீட்டெயிலே இன்றைக்கெல்லாம் முடிஞ்சு போவோம். இப்போ 4 வருகிறோம். இதுக்கு முந்தின அதிகாரம் என்ன பார்க்குறோம், அப்னர் வந்து தாவீதோடு உடன்படிக்கை செய்யும் போது ஜோயப் வந்து ஒரு தந்திரமாக அப்னரை உள்ள கூப்பிட்டு போய் வாப்பா அப்படின்னு எங்களோடு சேரப்போறியான்னு சொல்லி இருள் அறையில் அப்னரை கொன்னுடுறார். கொன்று அப்னர் இறந்து போகிறார். அந்த காட்சியில் தான் 4 நம்ம நுழையிறோம். தனக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய இராணுவ சப்போர்ட்டாக இருந்த அப்னர் இறந்து போன பிறகு அந்த 4 முதல் வசனமே இஷ்போஷேத் வந்து ஒரு அவனுடைய கை ரொம்ப பலவீனம் பட்டுப்போச்சு, கை கால் உடஞ்ச மாதிரி ஆயிட்டான் இல்லைங்களா. நம்ம நம்பி நம்ம ரொம்ப நம்மளை எல்லா உதவியும் செய்கிறவங்க போயிட்டாங்கன்னா எப்படி ஆகும். அப்படி ரொம்ப பலனற்று போனா அந்த நிலைமையில தான் நம்ம பார்க்கிறோம். இங்க தான் இந்த கதை தொடர்ந்து ஆரம்பிக்குது. இல்லை ஒரு நடுவில் ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 16வது நூற்றாண்டில் இங்கிலீஷ் அரசாங்கம், அதுக்கப்புறம் அது கேத்தலிக் அரசாங்கம், அதுக்கு விரோதமாக சர்ச் சீர்திருத்தவாதிகள் ஏற்படுத்துகிற ஒரு அரசாங்கம் தொடர்ந்து மாறி மாறி இருந்துச்சு. ஒரு பெண்டுள்ள மாதிரி கொஞ்ச காலம் கேத்தலிக் வரும், கொஞ்ச காலம் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் அரசாங்கம் வரும். இந்த கேத்தலிக் வரும்போது ப்ரோட்டஸ்டன்ஸை துன்பப்படுத்துவாங்க, ப்ரோட்டஸ்டன்ஸ் வரும்போது கேத்தலிக்ஸை துன்பப்படுத்துவாங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஹென்றி எட்டாவது ஹென்றி வந்து ரோமன் கேத்தலிக்காக இருந்தார். ஆனால் அவர் மனைவியை விவாகரத்து பண்ணி இன்னொரு மனைவியை கட்டணுன்றதுக்காக போப் பேச்சு கேட்கல. அவர் போப் அதை செய்யக்கூடாதுன்னார். அதனால் அவர் ப்ரோட்டஸ்டண்ட்டாக மாறிட்டார், திருமணம் செய்யணும்னு. அதனால் ப்ரோட்டஸ்டன்ட் அரசாங்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் எட்வர்ட் VI ராஜா ஆனார், அவர் ப்ரோட்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் மேரி, பிளடி மேரி வந்துச்சு, அந்த அம்மா கேத்தலிக்கு. அதுக்கப்புறம் எலிசபெத், அது ப்ரோட்டஸ்டன்ட். இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சில பேர் சத்தியத்துக்கு உண்மையாக இருந்து இதுதான் கரெக்டுன்ற உண்மை பக்கம் நின்னாங்க. என்ன தான் நடந்தாலும் அரசாங்கம் மாறலாம், என்ன தான் நடந்தாலும் நாம் சத்தியத்துக்கு உண்மையாக நடப்போம். யூ லாட்டிமர் என்றவர், கிரான், தாமஸ் கிரான்மர் என்றவர், அந்த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை கூட பணயமாக கொடுத்தாங்க. அரசாங்கம் மாறலாம், நாங்கள் மாற முடியாது, அரசாங்கத்துக்கு ஏற்றபடி நாங்கள் மாறிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு உயிரை கூட கொடுத்தாங்க. சத்தியத்துக்காக நின்னாங்க, கிராண்டாக வாழ்ந்தாங்க, கிராண்டாக மறித்தாங்கன்னு வரலாறு அவங்கள பற்றி சொல்லுகிறது. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கலை. ஒரு அப்போ ஒரு மனுஷன் இருந்தால், அவன் பேர் வந்து சைமன் ஆலன். அவன் பேர் விக்கார் ஆஃப் பிரே. விக்காருன்னா அந்த ஊரில் இருக்கிற சர்ச் பிஷப் அவர் தான். பிரேன்ற ஒரு ஊர், விக்கார் ஆஃப் பிரே அந்த ஊர் பிஷப்பு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்துச்சு. என்ன, அரசாங்கங்கள் மாறலாம், பூமி நிலை மாறலாம், என்ன நடந்தாலும் நான் தான் சாகிற வரைக்கும் பிஷப்பாக இருப்பேன், அதை யாருமே மாற்றவே முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. அவர் தான் பிஷப்பாக இருக்கணும். ஹென்றி VIII இருக்கும்போது, அதனால் என்ன ஆச்சு, அவர் ஹென்றி VIII வரும்போது, VIII வரும்போது அவர் கேத்தலிக்காக மாறினார். இல்லை எட்வர்ட் வரும்போது ப்ரோட்டஸ்டண்ட்டாக மாறி போயிட்டார். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வர மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு அவருடைய அவரை கேலி செய்யும்படிக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது, விக்கார் ஆஃப் பிரே. இன்னைக்கு கூட நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா விக்கார் ஆஃப் பிரே, யார் வந்தாலும் போனாலும், அரசன் மாறினாலும் மாறாமல் போனாலும், சாகிற வரைக்கும் நான் விக்கார் ஆஃப் பிரே, பிரேவுடைய பிஷப்பை தான் இருந்து மறிப்பேன் அப்படின்னு கேவலமாக இருந்த ஒரு மனுஷன். அந்த ஒரு கொள்கை, அவருடைய கைடிங் கொள்கை என்ன, நான் வாழும் போதும் சாகும் போதும் என் பொசிஷனை ஒண்டி யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய பொசிஷன், என் சேலரி, என்னதான் நடந்தாலும் அவன் வாழ்ந்ததும் சரி பரிதாகமாக வாழ்ந்தான், செத்ததும் பரிதாகமாக தான் செத்தான். அவரை பற்றியெல்லாம் யார் நம்மலாம் பேசுகிறோமா இல்லைங்களா, சைமன் ஆலன்லாம் பேசுகிறதே இல்லை, கேவலமாக வாழ்ந்தவங்க. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா காத்தடிக்கிற பக்கம் மாறுகிற கூட்டம் இல்லைங்களா. ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லுதோ அந்த மாதிரி, ஒரு கொள்கை இல்லாமல், நீதின்றது இல்லாமல், நியாயத்தை பற்றி அக்கறை இல்லாமல் ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லுதோ அந்த காற்று பக்கம் போயிடுறது. ஒரு மிருகங்களை மாதிரி, குதிரை விற்கிற மாதிரி, ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரி, இவங்க 10 கோடி கொடுத்தா இவங்க கூட, அங்கே 50 கோடி கொடுத்தாங்கன்னா அவங்க கூட, அந்த அரசாங்கத்துக்கு படி வாழ்ந்து போகிற ஒரு கொடுமையான காலத்தில் தான் இருக்கிறோம். அது வந்து ஆண்டவர் வந்து உடனடியாக அவங்கள தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்கிறது மகா பெரிய பாவம். கவர்மெண்ட்ன்றது தேவன் அமைச்ச ஒரு நிறுவனம், டிவைன் இன்ஸ்டிடியூஷன். அதை துஷ்பிரயோகம் பண்ணி துரோகம் செய்கிறவங்கள ஆண்டவர் தண்டிக்காமல் இருக்க மாட்டார். அப்படி ரெண்டு துரோகிகளை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி ரெண்டு துரோகிகளை, அவங்க பேர் வந்து பானா அண்ட் ரெகாப் அப்படின்னு, ரெண்டு துரோகிகள், முட்டாள்கள். காத்தடித்த பக்கம் நம்ம போயிடலாம், சந்தர்ப்பவாதிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதில் பிரயோஜனப்படுத்திக்கிறது. பானா அண்ட் ரெகாப் சுயநல வாழ்க்கையோடு வாழ்ந்து, சுயநல நோக்கங்களோடு காத்தடிக்கிற பக்கம் போவோன்னும் போது அவங்களுக்கு வந்த முடிவை தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எல்லா துரோகிகளுடைய முடிவும் வரும். வரலாறு அவங்களுக்கு கேவலமாக தான் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து அரசாங்கம், நீ சீஃப் மினிஸ்டராக கூட ஆயிடலாம், துரோகம் பண்ணிக்கிட்டு பெரிய பதவியை அடைஞ்சிடலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்து. ஆனால் அரசாங்க வரலாறு கேவலமாக தான் பேசும், அவனுக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு வரும்ன்றத இந்த அதிகாரம் நமக்கு காட்டுது. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். முதலாவது 1-7 வரைக்கும் ஒரு சந்தர்ப்பவாத துரோகத்தை நம்ம பார்க்கிறோம். சந்தர்ப்பவாத துரோகம், இப்போ நியூஸ் வருது, ஜோயோபு துரோகரமாக அப்னரை கொன்னுட்டாரு, கொன்னுட்டாருன்னு வந்தவுடனே இஷ்போஷேத் வந்து தள்ளாடி போயிட்டார். என்ன செய்யுறது, இனிமேல் என்ன செய்யுறது? அப்னர் தான் கிங் மேக்கராக இருந்தார், அவர் தான் ராஜாவாக பண்ணது. இப்போ அப்னர் போயிட்டாரே, நாம் என்ன செய்வது, எப்படி ஆள்வது தேசத்தை? இராணுவ பாதுகாவலனாக இஸ்ரவேலுக்கு இருந்தாரே, இப்போ போயிட்டாரே அப்படின்னு இப்போ 1வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் எல்லா தைரியமும் இழந்து, அவன் கை ரொம்ப பரிதாகமான மனுஷன், எந்த ஞானமும் இராணுவ திறமை அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்காக அரசா ராஜா அன்ஃபிட்டு, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அப்படி ஆயிடுறத பார்க்குறான், பயத்தில் நிரம்பி போகிறான், பயத்தில் நிரம்பி போகிறான். இப்போ என்ன ஆகப்போகுது, பயத்தில் நிரம்பி போகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் எவ்வளோ தப்பான காரியங்களை செய்து கவர்மெண்ட்டை அமைச்சோன்னா வெளியில் வந்து அவங்க தைரியமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்கும் தெரியுமா, எவ்வளோ இன்செக்யூரிட்டி இருக்கும் தெரியுமா, எப்போ இழக்க போகிறோமோ, என்ன ஆகப்போதோன்னு பயங்கரமான தப்புங்க செய்கிறது இருக்கலாம். அவன் ஒரு விசுவாசி இல்லை இஷ்போஷேத், ஒருவேளை விசுவாசியாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டிருப்பான், அவன் பயத்தை இழந்து. அதோடு அந்த வசனம் கூட என்ன சொல்லுது, எல்லா இஸ்ரவேலும் கலங்கினார்கள், முழு இஸ்ரேல் ஜனங்களும் கலங்கினார்கள் இல்லைங்களா. இப்போ ஸ்ரீலங்காலெலாம் கவர்மெண்ட்டு போன உடனே தேசம் எப்படி கலங்குது, குழப்பம், உள்ளூர் போர் நடக்குமா, இப்போது யார் நம்மளை ஆள போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு ஒரே கலக்கம். பெரிய மிலிட்ரி மேன் பிரசிடென்ட் மாதிரி இருந்த ஒரு ஆளே போயிட்டாரேன்னு ஒரு பெரிய கலக்கம். அதான் எரேமியா சங்கீதெல்லாம் சொல்கிற மாதிரி, மனிதனில் நம்புகிற மனிதன் மேலே நம்பிக்கை வச்சோன்னா நம்ம சபிக்கப்பட்ட நிலைமைக்கு தான் போவோம். கர்ஸ்ட் பி த மேன் த ட்ரஸ்டட் இன் த மேன். முழு தேசமும் கலங்கிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குமோ, உள்ளூர் போர் நடக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நேஷ்னல் கிரைசிஸ் என்னும் தேச ஒரு பெரிய பிரச்சனையான நேரத்தில் ரெண்டு சந்தர்ப்பவாத துரோகிகளை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், 2வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், சவுலுக்கு 2 கேப்டன் ஆஃப் த ட்ரூப்ஸ், அப்படின்னா ராணுவ கேப்டன்ஸ் கமாண்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரும், இவங்களுக்கு கீழே ராணுவம் இருந்துச்சு. அவங்க பேரு பானா, அதுக்கப்புறம் தமிழ்ல என்ன வருது, ரேகாப். ஓகே, ரெகாப்னு வருது. அவங்க ரெண்டு பேர் இருந்தது. சில காரியங்களை அவங்கள பத்தி பார்த்து படிப்புமே, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, ரெமோனுடைய புத்திரர்கள். இஷ்போஷேத் தன்னை அவங்களை எந்த அளவுக்கு நம்பி இருந்தாருன்னா, அவர்களை வெறும் சாதாரண ஊழியக்காரங்க இல்லை, தன்னுடைய இராணுவத்துக்கு எல்லாரையும் ஆக்கிடுவாங்களா அப்படியே இல்லை, ரொம்ப நம்பிக்கை இருக்கிற ஆளுங்களை தான் அப்படி ஆக்குவாங்க. அந்த இராணுவத்திற்கு தலைவராக ஆக்கி வச்சிருந்தாங்க. அவங்க வேலை என்ன, கமாண்டரா என்ன வேலை, ராஜாவை பாதுகாப்பணும், தன்னுடைய உயிரை கொடுத்தோம். அப்பெல்லாம் மிலிட்ரி இதெல்லாம் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், தங்க உயிரை கொடுத்தோ ராஜாவை பாதுகாக்கணும். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செய்யறது ரொம்ப பயங்கரம். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன், எந்த தீமையும் இஷ்போஷேத் அவங்களுக்கு செய்யலை, எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எவ்வளோ அந்நியாயமா செய்யறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க ரொம்ப தங்களுடைய இனத்தாரை காப்பாத்துறதுக்கு என்னென்ன செய்வாங்க, அதான் அவங்களுடைய குணம். ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கலாம், ஜட்ஜஸ்ல வந்து ஒரு சோதோம் குமாரில் நடக்கிற மாதிரி கிபியால நடந்துருச்சு. மோசமான பெஞ்சமைட்ஸ் வந்து ஒரு லேவியருடைய மனைவியை கெடுத்துட்டாங்க. அவன் தூக்கிட்டு போய் அந்த மனைவியை துண்டு துண்டா வெட்டி ஊரெல்லாம் அனுப்பிச்சான். அப்ப எல்லாரும் ஐயோயோ நம்ம ஊரே இப்படி ஆயிடுச்சேன்னு, யார் அதை செஞ்சாங்க, அந்த பெஞ்சமின் ஆளுங்களை எங்களுக்கு ஒப்பு கொடுங்கன்னா தேசமே வந்து நின்றுச்சு, எங்க ஆளுங்களை நாங்கள் ஒட்டு கொடுக்க மாட்டோம். போர் நடந்து அந்த ஊரே அந்த கோத்திரமே அழியிற நிலைமைக்கு 400 ஆளுங்க அளவுக்கு வந்துச்சு. அப்படின்னா என்ன, தங்க இனத்தார் ரொம்ப காப்பாத்துறது அவங்க ரத்தத்திலே இருக்கும், அவங்க இனத்துக்கும் உண்மை இல்லை இவங்க. பாருங்களேன் எவ்வளோ ராஜாவை காப்பாற்றணும் இல்லையா, அதுக்கும் உண்மை இல்லாமல் போகிற ஒரு 2 துரோகிகளை பார்க்குறோம். ஓகே, ரெண்டு பேர் சகோதரர்கள், தேசம் இந்த நிலையில் இருக்கும்போது என்ன நடக்குது அங்கே பார்க்குறோம். ரெண்டாவது வசனம் படிங்க, இல்லை அஞ்சாவது, சாரி.
வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் தயணித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள்.
தேசமே பயங்கரமா கலங்கிட்டு இருக்கு, நேஷனல் கிரைசிஸ். நம்ம ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறார் பெட்ல. அதோ எந்த நேரத்தில் நைட்டில் ரொம்ப டயர்டாக ட்ராவல்லாம் பண்ணாரா, என்ன வேலை இருக்கும் இந்த நேரத்தில், மத்தியான நேரத்தில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். என்ன காட்டுது, ஒரு லேசி மேன் இல்லைங்களா, ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர், ஒரு லேசி மேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு வயலில் போய் போர் செய்யணும் இல்லை தாவீதோட உடன்படிக்கை செய்யணுமான்னு கவுன்சில் ஆராய்ச்சி என்னென்னா பண்ணிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாத மனுஷனாக தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு துரோகிகள், யார் தாவி உண்மையாக இருந்திருக்கணுமோ ராஜாவை காப்பாற்றிருக்கணுமோ, ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்க ராஜாவே, ஒரு கமாண்டர்ஸா நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் போய் வேண்டாம் தாவீதுகிட்ட பேசி இது அவரோட ஒரு உடன்படிக்கை செய்துக்கிட்டு நம்ம ஒன்றா வேலை செய்யலாம், என்னென்னவோ செஞ்சுருக்கலாம் அவங்க இல்லைங்களா, கமாண்டர்ஸாக என்னென்னவோ செஞ்சுருக்கலாம், நாங்கள் உங்களுடைய வேலைக்காரங்க, உங்களுடைய சார்பாக செய்வோம், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு அதோ நேரடியாக போகாமல் போய் ஏதோ ஒரு கோதுமையை எடுத்துகிட்டு வர மாதிரி அங்கே இருக்கிற மிலிட்ரிங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னும் போது போய் அவனை வயிற்றில் குத்தி, ராஜாவை தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை போய் வயிற்றில் குத்தி தப்பிச்சு போகிறாங்க பாருங்களா. தப்பிச்சு போய் ஒரு ஒளிஞ்சுக்கிட்டு போய் காலை வேளையில் நடு வீட்டில் கமாண்டர்ஸ், நம்பத்தக்க கமாண்டர்ஸ், எல்லாரும் போக முடியாது, இவங்க போகிறாங்க அந்த ஸ்டோர் ஹவுஸ்க்கு போகிற மாதிரி போய் அங்கே தூங்கிட்டு இருக்கிற ராஜாவை குத்தி, ஒருவேளை வயிற்றில் குத்தி இருக்கலாம், குத்தி அவனுடைய தலையை வெட்டி ஒரு சாக்கில் போட்டுக்கிட்டு யாரும் பார்க்காத ஒரு ரூட்டில் இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க, தங்களுடைய சொந்த ராஜாவை வெட்டிட்டு பாருங்களேன். ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இந்த மனிதர்கள், யோசிச்சு பாருங்களேன். தாவீதுக்கு பயங்கரமாக விரட்டிக்கிட்டு வந்தார் சவுல், எவ்வளோ விரட்டிக்கிட்டு வந்தார் சவுல், அவர் வந்து நல்லபடியாக கிடச்சிட்டார், குகைக்குள்ளே இருந்தார். அவங்க மனிதர்களே சொன்னாங்க, இவர் வெட்டிருங்க நல்லா தப்பிச்சிடலாம், உயிர் பொழைச்சிக்கலாம், இன்னுமே நல்லா வாழலாம். அப்போவே தாவீது என்ன சொன்னார், அபிஷேகம் பண்ண ராஜாவை நான் தொடமாட்டேன், ராஜாவாக அவர் இருக்கிறாரா, என்னவோ கெட்டவரோ நல்லவரோ தகுதி உள்ளவரோ ஆண்டவர் அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு, நான் அவரை தொடமாட்டேன்னு சொன்ன தாவீதுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட், வித்தியாசம், எவ்வளோ பெரிய மோசமான ஆளுங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது தூக்கத்தில் இருக்கிற ஒரு பலவீனமாக பயத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கொன்னுட்டு போகிறாங்க, இதான் இந்த துரோகிகளுடைய பாக்கிறோம். இந்த மாதிரி மனிதர்கள் அவங்களோடு போனாங்களா, இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம ஊரில் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்துமாக்களை வித்து போட்ட மாதிரி அவங்களுக்கு பதவி பவரு பணம் கிடைக்கிறதுக்காக எதுவும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற துரோகிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் தேசத்தை நிரப்பும் போது, அரசாங்க பதவிகளை நிரப்பும் போது என்ன ஆகும், அப்படித்தான் நம்ம நாடு நிலைமை இருக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் பார்த்தோன்னா நம்மளும் கிறிஸ்தவர்களாக நம்முடைய ராஜா யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பேரை காப்பாற்றணும், அவருடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும், அவருடைய சோல்ஜர்ஸ் நம்ம. ஆனால் நம்மளே அநேக நேரத்தில் யூதாஸ் மாதிரி எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சிடறோம், அநேக நேரங்களில் சந்தர்ப்பவாதிகளாக ஒரு சாத்தான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரும்போது அதுக்கு நமக்கு முன்னாடி அதை வீசி, இயேசுவை விட்டுறியா, இயேசுவை காட்டி கொடுத்துறியா, இது உனக்கு கொடுக்குறேன்னு நமக்கு முன்னாடி வரும்போது நம்ம துரோகிகளாக அநேக நேரத்தில் மாறிட முடியும். பாருங்களேன், இவங்களை பார்த்து படிக்கணும், உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க, நம்ம செஞ்ச பொருத்தனைகளுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா. காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. ஒரு ஒரு லேடி இருந்துச்சாம், பெனலோப் அப்படின்னு, அந்த கிரேக்கு நாட்டில் ரொம்ப அழகான அம்மா, வெரி வெரி பியூட்டிஃபுல். அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒடிசியஸ்ன்னு, அவர் வந்து போர் செய்கிற ஒரு கேம்பெயின் போர் செய்கிறன்னு போயிட்டாரு. 10 வருஷம் ஆச்சு வரல. இந்த அம்மா ரொம்ப அழகான அம்மா. இந்த அம்மாவை வந்து நிறைய ராஜாக்கள் வந்து இன்னுமே அந்த ராஜாக்காக வெயிட் பண்ணாத, நீ வந்துரு, நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோன்னு சொல்லி ஏறக்குறைய 100 கணக்கான ராஜாக்கள் வந்தாங்களாம். வந்து அது ஒத்துக்கவே மாட்டேன்னுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீ ஒத்துக்கலைன்னா உன் நாட்டையே நாங்கள் அழிக்க வேண்டியதாக இருக்கோம், அழித்து உன்னை என்ன எங்கள் வசப்படுத்திக்குவோன்னு. அது சொல்லித்தா சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எங்கள் ஃபாதர் இல்லை, வயசான ஃபாதர் இல்லாக்க அவருக்கு ஒரு ஸ்வெட்டரை நான் கொஞ்சம் நீ வீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி அதுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோன்னா அது என்ன பண்ணிச்சா, அது கதையில் வருது, பகல்லெல்லாம் எல்லாரும் பார்க்கும்போது ஸ்வெட்டரை வியூ பண்ணிகிட்டு இருக்குமா, நைட் எல்லாரும் தூங்கின பிறகு அதை பிரித்து விட்டுருமா, திருப்பி பகலில் நீவுமா. அதே மாதிரி காலத்தை கடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த ஒடிசியஸ் ராஜா வந்துட்டார். அவர் வரும்போது எவ்வளோ பவரோடு வந்தார்னா அந்த முழு பிராந்தியத்தையே அவருடைய ஆட்சிக்குள்ளே வச்சாராம். அந்த நேரத்தில் காண்டி இந்த மனைவி உண்மை இல்லாமல் வேற யாராவது கட்டியிருந்தா யோசிச்சு பாருங்களேன், அந்த புருஷனுக்கு அவ உண்மையா இருந்தா கடைசி வரைக்கும் பெருமகா பெரிய ராணியா உயர்த்தி அது செலிப்ரேட் பண்ணார். இன்னைக்கு கூட அந்த அம்மா கதையை பத்தி படிக்கிறோம். எவ்வளோ உண்மை உண்மையா இருந்தவங்க எப்பப்பார் அவங்களுடைய வரலாறு இப்படித்தான். நம்மளும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா இருக்கிறோம் இல்லைங்களா. அவர் ஒரு நாள் வரப்போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு உண்மை இல்லாம போகணும்னு சாத்தான் நம்மளை பல விதத்துல கவர பாக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க பல சோதனைகளை கொண்டு வர பார்க்குது, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஓகே நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மனிதர்களை பார்க்குறோம், பானா ரகாப் தங்களுடைய ராஜாவை ரகசிய விதமாக துரோகம் செஞ்சு அவரை பின்னாடி வந்து முதுகில் குத்துற மாதிரி குத்தி அவரை துரோகிகளாக பார்க்குறோம். சந்தர்ப்பவாத துரோகிகள் அதை முதல்ல பார்க்குறோம் இந்த கதையில். அடுத்ததாக 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஊனமற்ற ஒரு குழந்தையுடைய சோக கதையை படிக்கிறோம். ஒரு ஊனமற்ற குழந்தை சோக கதை. ஒரு வசனம் அங்கே திடீர்னு வருது. ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் அது இருக்குது? ஏன்னா இந்த துரோகிகள், இந்த கொலகார துரோகிகள் வந்து அடுத்த ராஜாவாகிறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொல்லணுன்ற நோக்கத்தில் கொண்டு இருக்கிறாங்க. இப்போது இவனை கொன்னாச்சு, இஷ்புஷத்தை கொன்னாச்சு, அவங்க போய் இன்னொரு ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கிறார். யார்? மெஃபிபோஷேத். அவர் யார் தெரியுமா? ஜோனாதனுடைய பையன். அவன் இருக்கிறான், அவனை கொண்டு இருக்கணும், ஆனால் கொல்லாமல் விட்டுட்டாங்க. ஏன் கொல்லாமல் விட்டாங்க? படிங்களே 4வது வசனம்.
சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடனமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனா இருந்தான். அப்பொழுது அவனுடைய சாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனாகான். அவனுக்கு மேரி போசே என்று பெயர்.
பாருங்களேன், ராஜா இப்ப இஷ்பஷேத்து அவர் கொன்னாச்சு. அடுத்தது வந்து எலிஜிபிளா இருக்கிற ஒரே பையன் மெஃபிபோஷேத், அவனை கொல்லல. ஏன் கொல்லல? ஏன்னா மெஃபிக்கு 2 கால் வேலை செய்யாது, நொண்டி. அவன் 2 கால் உடஞ்சி போச்சு. ஏன் உடஞ்சி போச்சு? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதை நமக்கு சொல்லப்படுது. அந்த காலத்தில் கால் உடஞ்சி போச்சுன்னா மதிக்கவே மாட்டாங்க. இந்த காலத்திலேயே மதிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் அப்படிப்பட்டவங்க ஒரு போதும் ராஜாவாக முடியாது இல்லைங்களா. கால் இல்லாதவங்க எப்படி ராஜ்யம் செய்யறது? அவங்களுக்கெல்லாம் உயர்ந்த சவுல் மாதிரி டாலாக ஸ்ட்ராங் ஆகிற ராஜா வேணும். ஒருத்தரும் இவனை போய் ஒரு ராஜான்னு நினச்சே பார்க்க மாட்டாங்க. 2 கால் உடஞ்சவன், ஒரு ஹேண்டிகேப் ஃபெலோ. ஸோ பானா ரெக்காப் வந்து இவன் போட்டான், இவன் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு கதை, ஒரு பாசிங் நோட்டாக நமக்கு எழுதியிருக்கு, சும்மா போகிற வாக்கில் எழுதியிருக்கானா என்ன? அதிசயமான கதை பாருங்களேன். அவன் 5 வயசாக இருக்கு, 5-8 5 வயதாக இருக்கும்போது சவுல், இவன் ஜோனாதனுடைய பையன், ஜோனாதன் தெரியும், சவுலுக்கு அடுத்து ராஜாவாக வேண்டியது ஜோனாதன். ஆனால் 2 பேரும் கில்போவான்ற இடத்துல ஃபிலிஸ்தியர்னால் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுற செய்தி உரெல்லாம் பரவுது. பரவும்போது இந்த பையனை மெஃபிபோஷேத்தை வந்து வளர்த்த ஒரு நர்ஸ், அந்த வளர்த்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு நர்ஸை வச்சுருக்காங்க. அந்த அம்மா வளர்த்துருக்கு, இந்த பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குது, சின்ன வயசுலேருந்து வளர்த்துது. ஐயோ அடுத்ததாக ராஜாவாக வேண்டிய, ஏன்னா ஒரு ராஜ்யம் வந்துச்சுன்னா பிலிஸ்தீனங்க வந்தாங்கன்னா அடுத்ததை ராஜாவை வராதபடிக்கு எல்லாரையும் அழிச்சு போடுவாங்க, பிள்ளைங்களையும் பார்க்க மாட்டாங்க. சரி இந்த பிள்ளைய எப்படியாவது இவங்க ராஜாவை கொண்டுட போகிறாங்கன்னு சொல்லி பயந்து அது தூக்கிட்டு ஓடுது. தூக்கிட்டு ஓடும்போது படியில் ஒரு வேலை இருக்கலாம், தவறி வழுக்கி கீழே விழுந்துருச்சு, குழந்தைய தூக்கி அந்த பக்கம் போட்டுருச்சு. போட்ட உடனே சின்ன, இப்போ தான் போன்ஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த ரெண்டு போனும் முறுங்கி போய் காலே உடஞ்சி போச்சு. என்ன பண்ண முடியும், காலே போயிடுச்சு. அப்படி ஒரு ஆபத்தில் இருந்த காலே நொறுங்கி போச்சு, சாஃப்டாக இருக்கிற போன் நொறுங்கி போச்சு. யோசிச்சு பாருங்க அந்த நர்ஸுக்கு எப்படி இருந்திருக்கோம், எவ்வளோ கொடுமையான ஆக்சிடென்ட் இது, எவ்வளோ ஆக்சிடென்ட். அந்த நர்ஸ் நினச்சி நினச்சி பார்த்து வருத்தப்பட்டிருக்காது, ஐயோ நான் காண்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மெஃபிபோஷேத் நல்லா இருந்திருப்பானே, புள்ள காலை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நினப்பு இருக்கும், என்னால் தானே எப்படி ஆச்சு, கொஞ்சமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அந்த புள்ள கால் நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு ராஜாவாக இருந்திருப்பானே, அரசன் ஆக வேண்டியவனை போய் என்னுடைய அவசரத்தில் போய் காலை உடச்சி புட்டனேன்னு வருத்தம் எவ்வளோப்பட்டிருக்கோம். மெஃபிபோஷேத்தை யோசிச்சு பாருங்களேன், அந்த நர்ஸு காண்டி என்னை போடாமல் இருந்துச்சுன்னா, அந்த அவசரப்பட்டு தூக்கிட்டு ஓடி போய் என் வாழ்க்கை சோகத்தோடையும் வேதனையோடையும் பச்சாதாபத்தோடையும். இப்போ நம்ம ஜிஆர்டி ஸ்கூலில் ஒரு ரெக்ரெட்ஸுன்றோம் இல்லைங்களா, எத்தனையோ தாய்கள் மதர்ஸ் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து நினைக்கிறாங்க, ஆண்டவரே ஏன் இப்படி நடக்க விட்டீஸ், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி கால் உடஞ்சிச்சு, நான் அரசன் ஆக வேண்டியவனாச்சே, இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டியவனாச்சே, என் வாழ்க்கையே வீணாக போச்சே, கேவலமாக போச்சே, கால் உடஞ்சி ஊனத்தில் நான் இருக்கிறேனே, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே தான் ஆண்டவருடைய ஞானமான பராமரிப்பின் அதிசயத்தை பார்க்குறோம். ஞானமான அந்த எத்தனையோ பேர் புலம்பலாம் பராமரிப்பு பார்த்து, அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்திருக்கலாமே, ஆக்சிடென்ட் ஆயிருச்சேன், நஹோமி சொல்லிச்சு இல்லைங்களா, ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அப்படி கசப்படைஞ்சிடறோம் சில நேரங்கள். அதெல்லாம் பார்த்தா சில நேரங்களில் யாக்கோபு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எனக்கு இதுதான் இல்லைங்களா, எனக்கு விரோதமாகத்தான் நடந்துச்சு. ஆனால் அதிசயமான பராமரிப்பு பாருங்களேன், நம்ம உணர்றோமா, அந்த நர்ஸினுடைய வீழ்ச்சி தான் இந்த புள்ள இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு. இல்லைனா இவன் எப்போவோ செத்துருப்பான், இவன் எப்போவோ செத்துருப்பான். அந்த நர்ஸினுடைய வீழ்ச்சி அன்னைக்கு விழுந்தது தான் இவனை ஊனமாக்குச்சு, அந்த ஊனமாக்குனது தான் இஷ்போஷத்தை வெட்டி போடும் போது இவனும் வெட்டி போய் செத்துருக்கணும். ஆனால் அவனை அவன் உயிரை காப்பாத்துனது அவனுடைய ஊனம் தான் அன்னைக்கு. அது அதிசயமாக ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, அது மாத்திரம் அவன் உயிர் காப்பாத்துனது மாத்திரம் இல்லை, தாவீதும் யோனாத்தனும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க, நான் உயிரோடு இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்கு உன்னுடைய லவ்விங் கைண்ட்னஸை நீ காட்டுவ, உன்னுடைய அன்பை நீ காட்டுவ அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் உன் குடும்பத்துக்கு காட்டுவேன். ஆனால் தாவீது ஒரு பெரிய அரசனாக வரும்போது ரெண்டு சாமியில் 20:15 எல்லாம் பார்க்குறோம், அவர் ஜோனாதன் கிட்ட செய்த உடன்படிக்கை வந்து அந்த இரக்கத்தை வந்து காட்டுறதுக்கு மிஞ்சி இருந்தது இந்த மெஃபிபோஷேத் மட்டும்தான். வேற எல்லாருமே சவுலுடைய குடும்பத்தில் செத்துட்டான். அவர் கேட்குறாங்க, சவுலுடைய குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா, நான் லவ்விங் கைண்ட்னஸ் அவங்களுக்கு காட்டணும், ஜோனாதனோடு செஞ்சிருக்கிற உடன்படிக்கைன்னு. அப்போ ஒருத்தன் தான் நிற்கிறார், யாரு, இந்த ஹாண்டிகேப் பையன். வேற எல்லாம் செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த உடன்படிக்கை வந்து இயேசு காட்டுகிற அந்த லவ்விங் கைண்ட்னஸ் உடன்படிக்கைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு தகுதியோ இல்லாமல் ஒரு ஊனத்தில் இருந்து அவனுக்கு போய் தாவீது என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலையே பெரிய பணக்காரனை ஆக்கி அவன் சாகிற வரைக்கும் ராஜ தாவீதோடு தான் உட்காந்து சாப்பிடணும், தாவீதோடு தான் அவன் இருக்கணும். அதெல்லாம் என்ன கொண்டு வந்துச்சு, வாழ்க்கையெல்லாம் அவன் பச்சாத்தாபமாக ஊனமாக நினைக்கிற அந்த ஹாண்டிகேப்பு தான் அவனுக்கு அது செஞ்சிச்சு. தேவனுடைய பராமரிப்பு அதிசயம், நம்ம பார்த்து அதை புலம்பலாம், ஆனால் அவர் அப்படி எப்படியெல்லாம் கொண்டு வருவார் நமக்கு தெரியல. இது பாருங்களேன் எவ்வளோ ஆறுதல், இந்த ஊனம் தான் இந்த கொலகாரங்கிட்ட இருந்து அந்த அவனை அன்னைக்கு காப்பாத்துச்சு. அவனை காப்பாற்றி தாவீதுடைய அரசு, இன்னும் கொஞ்ச நாளில் தாவீதுடைய அரச மாளிகையில் மிகவும் ஐஸ்வர்யவானாவாக அவன் வாழ போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளோ கேள்விகள் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் அப்படி நடந்துச்சு, இந்த பிள்ளையக்காண்டி இப்படி காப்பாற்றியிருந்தான், இந்த பிள்ளைக்காண்டி இப்படி நடந்திருந்தான், ஐயோ ப்ரெக்னென்ட் டைமில் நான் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தேன், அப்படியெல்லாம் நம்ம நினச்சி நம்மளே வருத்திக்கலாம், குழப்பிக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து பராமரிப்பு எவ்வளோ அதிசயத்தை செய்ய முடியும்னு பாருங்களேன். இந்த சோதனையான ஒருவேளை சில நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள்னால தான் தேவன்கிட்டயே சில பேர் நீங்கள் வந்திருக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊனமற்ற பெற்றோர்களால் தான் காஸ்பிள் அவங்க கேட்குறாங்க. இல்லைன்னா இங்கே வர்றதுக்கே அவங்களுக்கு வழியே இல்லையே. ஒருவேளை அந்த ஊனமற்றம் இப்போ தேவனுடைய இது தாவீதுடைய அரச மாளிகையில் இருக்கிற மாதிரி அந்த ஊனத்தை வச்சு தான் சில பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்திய ராஜ்யத்தில் அவங்க உட்கார்றதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைங்களா. காஸ்பிளை அவங்க அறிஞ்சுக்கிட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு அது ஒரு சாதனமாக இருக்கலாம். அதுதான் நம்முடைய சபையினுடைய நோக்கம். அப்போ போய் நினைக்கும் போது பரலோகத்தில் போய் ஒருவேளை மெஃபிபோஷேத் போய் தாவீதுடைய அரச மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னு யோசிங்க. எல்லா விருந்து, எல்லா ஆடம்பரம், அவனுக்கு எல்லா சொத்தெல்லாம் கொடுக்க, சவுளுடைய சொத்து எல்லாத்தையும் திருப்பி அவன் பேரில் எழுதுறாரு தெரியுங்களா. தாவீது சவுளுக்கு என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அவன் பேருக்கு தான், பெரிய மாளிகை எல்லாம். அந்த சுகபோகத்தை தாவீதுடைய தயாலத்தை அனுபவிக்கும் போது அவன் நினைச்சு பார்த்து ஏதாவது மாற்றணும்னு நினைப்பானா? எனக்கு கால் நல்லா இருந்தா, நல்லா இருந்தா செத்துருப்பையா என்னத்துக்கு, நல்லா இருந்தா இந்த போகெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி தான் ஒரு நாள் பரலோகத்துல போய் நம்ம உட்காந்து தாவீதுடைய குமாரன் இயேசுடைய விருந்துல நம்ம உட்காரும்போது திரும்பி பார்த்து எதுவுமே மாற்ற நினைக்க மாட்டோம். எதுவுமே இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்துச்சே, அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்துச்சே, அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு பராமரிப்பு திருத்த விரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த பராமரிப்பு ஒரு நோக்கத்தோடு போகுது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அது தப்பாக தரலாம், விபத்தாக தரலாம், ஐயோ போய் போயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு தெரியலாம். ஆனால் அது அவங்களுக்கு ஒரு தெரியும், அவர் நோக்கம் இருக்குது. இவன் பிறவியாக பிறந்தது இவன் பாவமா, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, அவங்க யாருடைய பாவம் இல்லை, அது தேவனுடைய மகிமைக்காக அவன் படைக்கப்பட்டிருக்கான். யாரையும் குற்றப்படுத்தாது, அவன் காட் ஹாஸ் எ பர்பஸ் இல்லைங்களா. அதை நம்ம பார்த்து படிக்கிறோங்க. தேவன் இறையாண்மை உள்ளவர் தான். அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் இறையாண்மை உள்ளவர் தான், எல்லாத்தையும் ஆளுகிறவர் தான். நம்ம போன வாரம் படித்தோம், அதே நேரத்தில் நமக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு கீழே தள்ளி விட்டு காலை உடைக்கக்கூடாது இல்லைங்களா. மெஸ்பிபோஷத் மாதிரி என் பிள்ளை, நம்மளும் பொறுப்பாக பிள்ளைகளை பார்த்துக்கணும், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, கடைசியாக இந்த கதையில் என்ன படிக்கிறோம்? ஒன்று, இந்த துரோகிகளுடைய செயலை பார்க்கிறோம். சந்தர்ப்பவாத துரோகிகள் தன்னுடைய சொந்த ராஜாவே கொன்று தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொன்று அவர் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஊனமற்ற சோக மனுஷனுடைய கதையை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக ஒரு நீங்கள் என்ன தலைப்பு கொடுக்கலான்னா, ஒரு சுய ஆதாய இறையர். சுய ஆதாய இறையர், சுய ஆதாயத்துக்காக சத்திய புரட்டல் தெரியுங்களா. நமக்கு ஆதாயம் ஏற்படுத்திக்கணும், நம்முடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை செஞ்சுக்கணும்னு சத்தியத்தை நம்ம புரட்டிக்கலாம். அது செய்யறது மாபெரிய பாவம். இவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். உண்மைதான், ஆண்டவர் பெரிய சோகங்களை தன்னுடைய நன்மைக்காக மாத்துறாரு, தீமைக்கு செஞ்சதை நல்லதுக்கு மாத்துறாரு. ஆனால் அதனால நம்ம தீமை செய்யக்கூடாது, தீமைனால நல்லது வரட்டோன்னு ஒருபோதும் போகக்கூடாது. சத்திய புரட்டல் என்ன தெரியுமா? ஒரு நல்லது வரட்டோன்றதுக்காக தீமையை செய்யறது தெரியுங்களா, அது பெரிய ஆபத்து. நல்லது வரட்டோன்னு போய் தீமையை செய்யறது, அது பெரிய ஆபத்துல போய் முடியும். தீமையை செய்யறது பானாவோ ராக்காவோ அதைத்தான் செஞ்சாங்க. சத்திய சுய ஆதாயத்துக்காக சத்தியத்தை புரட்டினாங்க. தாவீது அரசாங்கத்துக்கு வரணும், அவர் ஆளணும் முழு இஸ்ரவேல். ஏன் அவர் ஆளணும்? இப்போ அவர் தான் ஆள போறாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கு. அவர் ஆள்றதுக்கு நம்ம எப்படியாவது அதில் பங்கு வதக்கிச்சோன்னா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், நமக்கு ஒரு பெரிய பொசிஷன். ஏன்னா இவர் உளுந்து போனார், இஷ்பசத்தினுமே நிற்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். இவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, அப்னரும் போயிட்டார், இவர் இருக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால நன்மை வர வேண்டும் என்பதற்காக தீமையை இவங்க செய்கிறாங்க பாருங்களேன். அதான் அவங்களுடைய தியாலஜியை தான், சுயநல ஆதாயத்துக்காக சத்திய புரட்டல், நன்மை ஏற்படணும் என்பதற்காக தீமையை செய்கிறாங்க. இப்படிதான் அநேக பேர் தப்பான வழியில் போயிடுறது பாருங்களேன். வேதம் பல உதாரணங்கள் கொடுக்குது, நன்மை ஏற்படணும்னு தீமையை ஒருபோதும் செய்யக்கூடாது. ராஜா எல்லாரும் தாவீது ராஜானா எல்லாருக்கும் நல்லது தான், ஆண்டவருடைய சித்தம் தான். அதனால இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்களேன். ஏழாவது வசனத்தில்
அவன் தன் பள்ளியறையின் உள்கட்டையின் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ராமலுவதும் அந்த வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவினிடத்திற்கு இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உன்னுடைய பிராணனை வாங்கத் தெரிந்த உன்னுடைய சத்ருவாய் இருந்த சவுலின் குமாரன் ஆகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் தத்த ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் இருந்து பழி வாங்கினார் என்றார்கள்.
தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை கொன்னு அத்தலையை ஒரு சாக்குல போட்டுக்கிட்டு அராபா என்ற ஒரு இடத்து பக்கம் கடந்து ஓடிட்டாங்க. யாரும் கவனிக்காதபடிக்கு போயிட்டு அப்புறம் எப்ரோனுக்கு போறாங்க. 50 மைல் இங்கிருந்து கால்நடையா, எவ்வளோ முயற்சி பாருங்களேன் இவங்களுக்கு, என்ன ஒரு எஃபர்ட், கால்நடையா போய் எவ்வளோ சந்தோஷம். ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போறாங்க தாவீதுக்கு, ஒரு பேக்கேஜ் கிஃப்ட். ஏன் இதை செய்யறாங்க? தாவீது அரசாளனோன்னு இல்லையா, அரசாளனோ மாத்திரம் இல்லை, அவங்களுடைய நோக்கம் வந்து சுய ஆதாயம், தேவ மகி. நம்ம நோக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த நோக்கம் தவறாக போச்சுன்னா எல்லாம் தவறாக போயிடும். ஏன் இவங்க நோக்கம் என்ன? இவங்க நோக்கம் வந்து தாவீது அரசாளனோ, ஆண்டவர் மகிமைப்படணும், அவர் ராஜ்யம் வரணும், அதெல்லாம் இல்லை. இவங்க நோக்கம் என்னன்னா, இப்போ தாவீது வரும்போது இப்போ அவர் தான் வரப்போகிறாரு, அதனால நமக்கு பெரிய பொசிஷன் கிடைக்கும், பெரிய பதவி கிடைக்கும், பெரிய பொசிஷன் கிடைக்கும்ன்றதுக்காக. என்ன பதவி, என்ன பேர் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு இந்த செயல்னால தான் இப்போ தாவீது அரசாளல போகிறார். இவங்க இப்படி கொன்னதுனால தான், இன்னுமே இஸ்போசேத் இல்லை, யாருமே இல்லை, இப்போ தாவீது ஆயிடுவார். அப்போ முழு தேசமே தேசத்தின் கதாநாயகராக கிங் பேக்கர்ஸாக யாரை பார்க்கும்? இவங்க ரெண்டு பேரை தானே பார்க்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளை தானே புகழப்போகுது, நம்ம தானே தாவீது அரசன் ஆகிறதுக்கு கருவியாக இருந்தோம், எவ்வளோ பதவி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு எக்ஸைட்டடாக எப்ரோனுக்கு போகிறாங்க. அங்கே ஒருவேளை வாட்ச்மேன் கேட்டிருக்கலாம், என்னப்பா வேணும் உங்களுக்கு? தைரியத்தோடு, நாங்கள் ராஜாவை பார்க்க வேண்டும், ராஜாவை சந்திக்க வேணும், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னா ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பேலஸில் போன பிறகு, ராஜாவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சாக்கை தூக்கி இப்படி வீசுகிறாங்க. இஸ்போசேத் தலை வந்து உருளுது கீழே, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க தலை. தாவீது அதை பார்த்து என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தாவீது முகத்தை சுழிச்சிருக்கலாம், நான் நினச்சி பார்க்குறேன், முகத்தை பார்த்து அப்படி முகத்தை சுழிச்சிருக்கலாம். அவர் சந்தோஷமாக பார்ப்பாரு, வா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லுவாருன்னு அவர் நினைச்சாங்க. ஆனால் முகத்தை சுழிக்கிறாங்க, சுழிக்கிறார் தாவீது. அந்த முக சுழிப்பை கொஞ்சம் எப்படியாவது நியாயப்படுத்தணுன்றதுக்காக அவங்க போடுற ஒரு இறையல் பாருங்களேன், இதான் சத்திய புரட்டல். அவங்க ஒரு தியாலஜிக்கல் நியாயத்தை சொல்கிறாங்க. ஏன் அப்பா, உன்னை கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருந்த உன்னுடைய சத்ரு சவுலுடைய மகன் இவன், சத்ரு உன் பிராணனை தேடின, கொல்லணும்னு தேடின உன்னுடைய சத்ரு சவுலுடைய மகன் இவன். அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? 8வது வசனத்துல
கர்த்தர் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார்கள் என்றார்கள்.
கர்த்தர் பழி வாங்கினார், பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு பெருசா அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் பழி வாங்கினாருங்க. இதான் எவ்வளவு புரட்ட முடியும் பாருங்க, ஆண்டவர் பேரை வச்சுக்கிட்டு. இதான் ஆண்டவர் பேர், ஆண்டவர் ஆண்டவர் சொல்றவங்களாம் நம்ப கூடாது. நிறைய டைம்ல பைபிள் படி சொல்லனா ஆண்டவர் பேரை வச்சுக்கிட்டு தான் அவங்க சுய இதை பார்க்கறாங்க. சுய ஆதாய தியாலஜி, செல்ஃப் சர்விங் தியாலஜின்னுவாங்க. கர்த்தர் பழி வாங்கினார் பாருங்களே. ஒருவேளை இது கர்த்தர்ன்னு சொன்ன உடனே தாவீதுடைய முகசொலிப்பு சரியாகும் நினைச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா இப்போ 12 கோத்திரத்துக்கு அவர் தான் ராஜா ஆகுவார் அப்படின்னு நினச்சி, உங்களுடைய சத்ரு, உங்களுடைய சத்ரு, இதை விட என்ன இருக்க முடியும்? அந்த சத்ருகை கொல்லும்படிக்கு கருவியாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி அவன் தலை உங்களுக்கு முன்னாடி நிற்குது. உங்களை ஆண்டவர் பழி வாங்கினார், ஆண்டவர் பழி வாங்கினார். ஒருவேளை தாவீது முகம் மாறும்னு நினச்சிருக்கலாம், ஆனால் மாறல. தாவீதுடைய முகம் மாறல. இது ஒரு சந்தர்ப்பம் இல்லைங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தாவீதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லைங்களா, இனிமேல் அவர் தான் ராஜா, இது நடந்ததுனால தான் அவர் ராஜா. ஆனால் தாவீது அப்படி பார்க்கல பாருங்களேன், தாவீது அப்படி பார்க்கல. இதான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நான் போன வாரம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பராமரிப்பு நமக்கு தொடர்ந்து திறக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் ஆண்டவருடைய சித்தம்னு நம்ம நினைக்கக்கூடாது. பராமரிப்பில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் நம்ம நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். எல்லாமே அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அநேக நேரத்தில் அது சாத்தானுடைய சோதனையாக நமக்கு இருக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, தாவீதுடைய மனிதர்கள் அங்கே வந்து சொல்கிறாங்க, சவுல் பாருங்க அங்கே தூங்கிட்டு இருக்கிறார் குகையில், நீங்கள் போய் உடனே அவரை வெட்டுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் அவரை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா தாவீது என்ன சொன்னார், இல்லை அதை செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறதா இருக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொல்றதா இருக்கும், நான் அதை தொட மாட்டேன் அவரை அப்படின்னார். நம்ம இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பராமரிப்பு சந்தர்ப்பங்களும் சோதனைகளுக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஏன்னா ப்ராவிடன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை ரூல் பண்ணக்கூடாது. எல்லா ப்ராவிடன்ஸில் திறக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய ரூல் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்களா. நம்முடைய ஜிபிஎஸ் எதை பார்த்து நம்ம போகணும், ஆண்டவருடைய வார்த்தையை தான் பார்த்து போகணும். ஜிபிஎஸ் வந்து ரெண்டு மூணு லைனை காட்டும், ரெண்டு மூணு ரோடுங்க இருக்கும், சிமிலர் ஈட்டியே இன்னும் ஷார்ட்டர் சீக்கிரம் போயிடலாம் அப்படியெல்லாம் காட்டும். ஆனால் நம்ம ஜிபிஎஸ் எதில் தான் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை. ரெண்டு மூணு ரோடு இருக்கலாம் ஒரே இதுக்கு போகிறதுக்கு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எந்த ரோடு காட்டுதோ அதை அதில் தான் நான் போகணும். அநேக நேரத்தில் தப்பான ரோடுகள் எடுத்து அதே மாதிரி போகலான்னு தோணும், பட் அது சாத்தானுடைய சோதனையாக இருக்கும் பாருங்களேன். அதை நம்ம பார்த்து தான் புரியணும். எப்பவும் பராமரிப்பின் சந்தர்ப்பம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறத்துக்கு நம்மளை அனுமதிக்கவே கூடாது. சில நேரங்களில் எல்லா சந்தர்ப்பம் கிடைக்கும், அது ஆண்டவருடைய சித்தம் நினச்சிக்கிட்டு நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் படிக்க நம்ம போயிடக்கூடாது. ஒரு வேலை வேலையை பற்றி கேட்டீங்க நீங்கள் இல்லைங்களா, ஒரு நல்ல ஜாபு, வேலையே இல்லாமல் இருக்கிற ஒரு நல்ல ஜாபு, ஒரு பிராந்தி தயாரிக்கிற கம்பெனியில் எனக்கு ஒரு பெரிய மேனேஜர் ஜாபு, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது பராமரிப்பா இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அது வருதே, நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லைங்களா. தட்ஸ் ராங், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். ஓகே, கடைசியாக இந்த மனிதர்களுடைய ஒரு தவறான சுய ஆதாய இறையலை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பேரை யூஸ் பண்ணி ஆண்டவர் பழி வாங்கினாருன்னு சொல்லி அதை தங்களுடைய செயலை நியாயப்படுத்துகிறாங்க சுயநல நோக்கத்துக்காக. அதுலேருந்து தாவீது தன்னை எப்படி தற்காத்து கொள்கிறாரு இல்லைங்களா. ஒரு ஒரு இதுக்கு என்னன்னா தன்னை பாதுகாக்கிற நன்றி உள்ள ஞாபகங்கள், தன்னை பாதுகாக்கிற நன்றி உள்ள ஞாபகங்கள் அப்படின்னா என்ன, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நம்மளை போக தூண்டும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்மளை என்ன செய்ய தூண்டுது யோசிச்சு பாருங்களேன். அநேக நேரத்தில் சாத்தான இயேசுக்கு சோதனை கொண்டு வரும்போது, ஐயோ பாவம், நீ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறிய, உன்னை நீ தானே பார்த்துக்கணும், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லை இது பண்ணி சாப்பிடு, உன்னை யார் கவனிப்பாங்க, நீ ஏழையாக போயிடுவிய, உன்னுடைய எதிர்காலம் யாருமே உன்னை கவனிக்க மாட்டாங்களே, எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும், நீ தானே உனக்காக ஏதாவது செஞ்சுக்கணும், உங்களுக்கு அப்படி தானே வருது, என்ன நீ நான் தான் காப்பாற்றிக்கணும், எங்களை நாங்கள் தான் காப்பாற்றிக்கணும், வேறு வழியே இல்லை, எனக்காக நான் தான் ஏதாவது செய்யணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா நான் கைவிடப்படுவேன், இல்லைன்னா நான் ரோட்டுக்கு வந்துடுவேன், இல்லைன்னா நான் ஆபத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சாத்தான் நம்மளை சோதிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், தாவீதுக்கு வந்த சோதனை, சவுலை கொல்லு, ஈஸியாக அங்கே தான் இருக்கிறார் கொல்லு, ஆனால் அவர் கொல்லலை. இங்கே பாருங்களேன் தாவீது எப்படி பதில் சொல்கிறார். 9வது வசனத்தில் தன்னை தற்காத்து கொள்கிறார் இந்த சோதனையிலிருந்து. ஆனாலும் தாவீது, படிங்களா 9வது வசனம்,
ஆனாலும் தாவீது பேரேத்தியனான ரிமோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட
என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி மீட்ட கர்த்தர். எத்தனை இக்கட்டுங்க தாவீதுக்கு, உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா அந்த இக்கட்டுங்க, எத்தனை இக்கட்டுங்க, எத்தனை கஷ்டங்க, எத்தனை உபத்திரவங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, ஒன்று படிச்சுக்கிட்டேன் நான், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி மீட்ட கர்த்தர். என்னை பற்றி நானே பார்த்துக்கணும், எனக்கு நான் தான் செஞ்சுக்கணும், என்னை நான் தான் காப்பாற்றிக்கணும், இல்லைன்னா நான் ரோட்டுக்கு வந்துடுவேன், அழிஞ்சு போயிடுவேன், அதனால ஏதாவது தப்பு செஞ்சாவது என்னை காப்பாற்றிக்கணுன்ற சோதனை என்கிட்ட கொண்டு வராத, ஏன்னா என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீக்கி மீட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரை நம்பி நான் வாழ்கிறேன். என்ன நான் நம்பிக்கிட்டு இல்லை, என் சொந்த முயற்சியை நம்பிக்கிட்டு நான் ராஜாவாக வேண்டிய அவசியம் இல்லை, என்னை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி மீட்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய இக்கட்டிலிருந்து மீட்ட தேவன், அவர் தொடர்ந்து மீட்பாரே. அதனால நம்ம தப்பான வழிகளை எடுக்க வேண்டியதில்லையே, சாத்தானுடைய சோதனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லையே. ஆமா, இது இக்கட்டு தான், ஆனா தப்பு செஞ்சுதான் இதுல பொழைக்கணும்னு நமக்கு இருக்கா? இல்லையே, அவர் காப்பாத்துவாரே. இம்மட்டம் காப்பாத்தணும். எதிர்காலத்தை பத்தி எவ்வளோ பயப்படுறீங்க, எவ்வளோ காரணம், என்ன செய்வோம், அப்படி என்ன செய்வோம், ஏன் இம்மட்டம் காத்தவர் காக்க மாட்டாரா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? என் ஆத்துமா அவங்க வந்து சொல்றாங்க, நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும் தாவீதே, நீ தான் உன்னை அரசாங்கத்துல போடணும், நீ ராஜாவாகணும். அது அந்த சோதனைக்கு விரோதமாக தாவீது சொல்றது என்ன, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டிலிருந்து மீட்ட கர்த்தர் காப்பாத்துவார். அதனால என்னையே நான் அரசன் ஆகணும்ன்றதுக்காக தவறான வழிகளை எடுக்க வேண்டியதில்லை, தவறான வழிகளில் போக வேண்டியதில்லை. இந்த கன்விக்ஷன், இந்த உறுதி அவங்க தாவீது காதல ஓதுற அந்த சோதனையிலிருந்து அவனால தப்ப முடிஞ்சிச்சு. பாருங்களேன், தப்ப முடிஞ்சிச்சு. நமக்கும் இது ஒரு பொய், இது ஒரு பொய், இது சாத்தானுடைய பொய். நான் தான் என்னை காப்பாத்திக்கணும், எனக்கு நான் தான் இருக்கிறேன், நான் இல்லைன்னா நான் என்ன உதவும், ஒன்றும் செய்யலை, நான் ரோட்டுக்கு போயிடுவேன், என் நிலைமை பயங்கரமாக போயிடும். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி மீட்ட கர்த்தர் இருக்கிறார் இல்லைங்களா? நம்மளும் சாத்தான் வந்து நம்ம காதலையும் ஓதும், உன் வாழ்க்கைப்பாரு என்ன மோசமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு இருக்குது, உனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும், எதிர்காலம் என்ன ஆகும், வரி பண்ணு, எதிர்காலத்தை வரி பண்ணு, ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு கவலைப்படு. உனக்காக யார் இருக்கிறாங்க, நம்மளுக்காக யார் நம்மளை பார்க்க போகிறாங்க, யார் கவனிக்க போகிறாங்க? கவலைகள்னால நிரம்பி, வருத்தங்கள்னால நிரம்பி நம்ம போகிறதே எதுக்கு? அந்த சாத்தானுடைய ஓதுதலுக்கு செவி கொடுத்து செய்யக்கூடாத தவறுகளை செய்யறது, போகக்கூடாத வழிகளில் போகிறது எதுக்கு? இந்த சாத்தானுடைய இதுக்கு தான் இல்லைங்களா? மேலேருந்து குதி. இயேசுக்கு வந்துச்சு இல்லையா சோதனை? அப்போ எல்லாரும் பார்த்து உன்னை மெச்சித்துக்குவாங்க. அந்த கல்லை அப்பமா மந்திரம் செய், எல்லாரும் நீ ஏதாவது செய். இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார். மனிதன் 54 மாத்திரம் இல்லை, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி மீட்ட கர்த்தர் இருக்கிறார். நானே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதில்லை, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி. இதனால தான் 103 சங்கீதத்தில் சிறு வயதுலேருந்து கரடி வாயிலிருந்து என்னை காப்பாத்தினார், சிங்க வாயிலிருந்து என்னை காப்பாத்தினார், கோலியார் பட்டயத்திலிருந்து, சவுளுடைய எத்தனை தாக்குதலில் இருந்து, என்னை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து நான் பைத்தியக்காரனா அவங்க கிட்ட மாட்டி செத்துருப்பேன், தூக்கிட்டு வந்து என்னை குப்பை தொட்டியில் போட்டாங்க எத்தனை தடவை, அதில் எல்லாம் என்னை காப்பாத்தின ஆண்டவர். சவுல் எத்தனையோ தடவை என்ன நெருங்கி கொண்டு இருக்கலாம், என் ஆத்மாவை எல்லா இக்கட்டிலிருந்து மீட்டி காத்த கர்த்தர். என்னை காக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், என் எதிர்காலத்தை பார்த்துக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் இருக்கும்போது நான் தவறான வழிகளை எடுக்க வேண்டியதில்லை. இதாங்க நம்மளை காப்பாற்றும் சாத்தானுடைய சோதனை கிட்ட இருந்து. பாருங்களேன், அந்த சோதனையை இந்த வைராக்கியத்தில் தாவீது தன்னை காப்பாற்றிக்கிறார். உங்களுக்கும் சாத்தான் ஓதும்போது தேவ வசனத்தை மீறி நம்ம சில காரியங்களை செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி தான் இதை செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்க முடியும். பராமரிப்போம், சந்தர்ப்பம் வருதுன்னு வந்துச்சுன்னா அதுல இருந்து உங்களை உறுதியா நங்கூர மாதிரி நிக்க வைக்கிறது இந்த சத்தியம் தான், என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி காத்த கர்த்தர். நீங்களும் நாளைக்கு ராகாபு, இந்த பானா மாதிரி ஆயிரலாம், இயேசுக்கு துரோகம் செஞ்சிடலாம், இயேசுடைய வார்த்தையை மீறி சில காரியங்கள் செய்யலாம். அது போகாதபடி இருக்கிறதுக்கு இதான் இதுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு. எவ்வளோ வேதம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? புதிய ஏற்பாடில் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு, நீ காலையில் தான் படித்தோம், பெரிய இக்கட்டு, பெரிய பாவம், ஈவில் பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறார், பரலோகத்துக்கு நம்மளை கூட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். எல்லா இக்கத்துலேருந்து காப்பாற்றி சாத்தாம் பாவம் உலகத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுன்னு மாத்திரம் இல்லை, அவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உடன் சுதந்திரவாளியாக நம்மளை மாற்றி பரலோகவாசியாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னுடைய நித்தியம் பாதுகாப்பாக இருக்கணும்ன்று சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை ஆண்டவர் செஞ்சு நித்தியத்தை பாதுகாப்பாக வச்சவர் இந்த உலகத்தில் உன்னை பார்த்துக்க மாட்டார், இந்த உலகத்தில் உன் கவலைகளை பாதுகாப்பாக வைக்க மாட்டார், உன்னுடைய நித்தியத்தையே அவ்வளோ பாதுகாப்பாக, பவுல் சொல்கிற மாதிரி தன் குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்கு கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் செய்யாதிருப்பது எப்படி? நீங்கள் எப்படி சாத்தானுடைய சோதனைக்கு இடம் கொடுக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை மீறுறதுக்கெல்லாம் எப்படி போகலாம்? என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கு நீக்கி மீட்ட கர்த்தர் உண்டு. தாவீது சொல்கிறாரு இல்லைங்களா? ஓகே, அவர் சொல்லி என்ன பண்ணுறாரு, 10 வேகமாக முடிச்சிடுற 10 வசனத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. ஏன்னா இவர் தான் கவர்மெண்ட், இன்னுமே இவர் தான் அதிகாரம். இவர் இன்னுமே என்னுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் நீதி, என்னுடைய ராஜ்யத்தில் எது நியாயம் இல்லைங்களா? அந்த மனுஷனுடைய கேரக்டரை பொறுத்து தான் அந்த தேசம் இருக்குங்க. நம்ம நாடு இப்படி மோசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீதி இல்லை, நேர்மை இல்லை, ஒழுங்கு இல்லை, துரோகம். எங்கே பார் துரோகம்? நீதி கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு நீதி இல்லை, என்ன நாசமாக போகுது இல்லைங்களா? ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன் நான் நீதி என்ன பாருங்களேன் என்ன செய்கிறாரு. சவுளுடைய சவுளை கொன்னு சொல்லி கொண்டு வந்த செய்தி ஆளுகளையே நான் உடலை, எனக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வராங்கன்னு நினைச்சாங்க, அவங்களையே கொண்டு போட்டேன். நீங்க செய்யற பாவம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பாவம், அவன் ரூம்ல அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். நீதிமான்ன்றாரு, ஒரு தப்பு அவன் செய்ய, உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சானா? தப்பு செய்யல, அவன் தூங்கிட்டு இருந்தான். அவனை போய் கொன்னு, அநியாயமா கொன்னு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களே, உங்களை நான் சும்மா விடுவேனா? அவனுடைய ரத்தம் கூக்குரல் இடுதே, ஒரு ராஜாவாக ஒரு நிரபராதிக்கு நடந்த அந்த கொடுமையை நான் சும்மா அனுமதிப்பேனா? நான் கிஃப்ட் கொடுப்பேன், என்னுடைய சுயத்தை என்ன ராஜாவாக்க வந்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. நான் என் சொந்த முயற்சியில் ராஜாவாக விரும்புறது இல்லைப்பா, அது அவர் செஞ்சால் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், அது செய்வார். அதை நம்பி இருக்கிற ஆள்னா அவங்க பாவத்தை எப்படி அதிகப்படுத்துகிறார் பாருங்களேன். நீங்கள் அவன் தூங்கிட்டு இருந்தா அவனை போய் கொன்னு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. நான் என்ன செய்யறாரு?
இப்போதும் நான் அவருடைய ரத்த பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாது இருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும், அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான்.
பாருங்களேன், அவங்கள கொன்னு கைய காலை வெட்டி எப்ரோன்ல தொங்க விட்டார். ஏன் தொங்க விடுறது? எல்லாரும் பார்த்து படிக்கணும். இதான் ஜஸ்டிஸ், இதான் நீதி. நீதினா இதுதான். இனிமே யாரும் இப்படிப்பட்ட அநியாய செயல்களை செய்து ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா செய்யறோம், ராஜாவை திருப்தி பண்றோம், அரசாங்கத்தை திருப்தி பண்றோம்ன்ற துரோக செயலை என் தேசத்துல செஞ்சாங்கன்னா இதான் அவங்களுக்கு நிலைமை. அவ்வளவு உயர்வா அந்த தேசம் போனதுக்கு என்ன காரணம்? நீதி, நியாயம், சட்டம் இருந்துச்சுன்னா இப்படித்தாங்க போகும். தாவீது அதை முதல்லையே வைக்கிறார் எல்லாருக்கும் உதாரணமாக. இதான் ஜஸ்டிஸ், இதான் நீதி, இதான் நீதி. ஒரு சுயநல நோக்கத்தோடு பார்க்கல, இது ஒரு நினைவு சின்னமாக. அவங்க காலை கையை வெட்டி எப்ரோன்ல தொங்க விடுறாரு. எல்லாருக்கும் இதான்ப்பா கதி, இதான் கதி. நம்ம வாழ்றோம் ஒரு நீதி நேர்மை ஒன்றும் இல்லை. நான் ஒரு கதையை படித்தேன் 2011 ஆண்டர்ஸ் பிரவெக்ன்றவர் 77 பேரை திட்டமிட்டு கொலை பண்ணான். 77 பேர், ஒரு சீரியல் கில்லர். கொலை பண்ணிட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஜெயிலில் பிடிச்சி போட்ட உடனே நார்வே ஜெயிலு, அந்த நார்வே மக்கள்லாம் நீதியெல்லாம் அவங்களுக்கு இல்லை, மனித அபிமானம் அவங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன், அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொடுத்த தண்டனை வந்து 21 சிறை தண்டனை. அந்த 77 பேரை கொன்னவன் அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து சிரிச்சுட்டு போனான். அவன் கேலி பண்ணிட்டு 21 அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போய் அவன் ஒரு 27 பேஜ் லெட்டர் எழுதினானா அந்த நார்விகன் கவர்மெண்ட்டுக்கு, அந்த கோர்ட்டுக்கு எழுதினானா. என்ன அந்த நார்விகன் கவர்மெண்ட்டெல்லாம் நாங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களே எவ்வளோ மனுஷத்தன்மையாக ட்ரீட் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு அவன் எழுதின 27 பேஜ் லெட்டரில். அவன் ஜெயிலில் இருக்கிற டிவி சரியாக ஒர்க் ஆகலை, அந்த எக்யூப்மெண்ட் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு, புதுசு வேணும். ஜெயிலில் இருந்து வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு காட்சியும் இல்லை, ஒரு நல்ல வியூவே இல்லை அவனுக்கு. அதனால நல்ல வியூ இருக்கிற ஒரு ப்ரிசன் வேணும். எப்போ பார் அவன் வரும்போது போகும்போதெல்லாம் அவனை ரொம்ப சர்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவனுக்கு ஜெயிலில் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, ஒரு குளிச்சுட்டு வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் க்ரீம் ஒரு லோஷன் கூட இல்லை அவனுக்கு. எவ்வளோ கொடுமை இது. அவன் டிவியோ லைட்டு சுவிட்ச் எல்லாம் வெளியே இருக்கு, அவங்க யாராவது கேட்கணும், அவங்க ஆன் பண்ணால் தான் இவன் டிவியை பார்க்க முடியும். அதனால அவன் கையில் போடுற விலங்கு கூட அவனுக்கு ரொம்ப மார்க் வந்துருச்சு கையில். அந்த மார்க்கோடு 21 ஆன பிறகு வெளியே எப்படி போவான்? எவ்வளோ கொடுமையாக இருக்கும், அந்த மார்க் வருது, அதை போட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சாப்பாடெல்லாம் வருது ரொம்ப சில்லுன்னு தான் வருது, அதனால ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வரணும், காஃபியும் ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வரணும். அவன் எழுதுகிற டேலண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால அவனுக்கு ஒரு பெண்ணு தான் கொடுத்தாங்க, அந்த பெண்ணில் இந்த லெட்டர் எழுதி முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஸ்டேஷ்னரி வேணும், உள்ள பென்னு புக்ஸு எல்லாம் வேணும் அப்படின்னோடனே அது எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் கிராண்ட் பண்ணி கொடுத்துச்சான் அவனுக்கு. இதான் நம்ம ஊர் நீதிகள்லாம், நம்ம நாட்டில் நடக்கிற நீதிகள்லாம் இல்லைங்களா. இதான் நம்ம வாழ்கிற உலகம் பார்த்தீங்கன்னா, அந்நியாயம் பண்ணுறவங்களுக்கு தான் காலம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்நியாயம் பண்ணுறவங்க தான் மேல், இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காதுங்க. இதுக்கு மேலே ஆளுகிற நீதி உள்ளவர் இருக்கிறார். அவன் உடம்புல கையை காலை வெட்டி தொங்க போட்டார் தாவீது. அதை விட நீதி உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆள்றாரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், இதுக்கெல்லாம் ஒரு இது வரும். அவருடைய நீதியை நம்ம கண்ணால் பார்ப்போம். இதெல்லாம் ஒரு முடிவு இல்லை. தன்னுடைய வார்த்தைக்கு நீதிக்கு விரோதமாக போகிறவர்களுக்கு அவருடைய நீதி நிதானமாக தான் வரும், ஆனால் பயங்கரமாக வரும். நம்ம நாட்டிலையும் பார்ப்போம் அவருடைய நீதி ஒரு நாள் வந்து செயல்படும். ஓகே, ஜம்ப் பண்ணுவோம்.